சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை February 16, 2025. தலைப்ப ஆத்மா கோல்டன் உரை மத்தேயு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வசேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். லூக்கா. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். மத்தேயு. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வரக்கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மத்தேயு. ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூட்டாரமும், மோசேக்கு ஒரு கூட்டாரமும், எலியாவுக்கு ஒரு கூட்டாரமுமாக மூன்று கூட்டாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்கு புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவைத் தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால்படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகுவிதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடிருக்கிறவராக காண்பித்தார். அதற்கு அவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரந்தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்களருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். மத்தேயு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். லூக்கா. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மா அல்லது ஆவி என்பது கடவுள், மாறாதது மற்றும் நித்தியமானது. மனிதன் ஆன்மாவுடன் இணைந்து வாழ்கிறான், அதை பிரதிபலிக்கிறான், ஏனென்றால் மனிதன் கடவுளின் சாயல். சத்தியத்தின் தனிப்பட்ட இலட்சியமாக கிறிஸ்து இயேசு ரபிகளின் பிழையையும் அனைத்து பாவங்களையும் நோய்களையும் மரணத்தையும் கண்டித்து சத்தியம் மற்றும் வாழ்க்கையின் வழியை சுட்டிக்காட்ட வந்தார். இந்த இலட்சியமானது இயேசுவின் முழு பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நிரூபிக்கப்பட்டது. ஆன்மா மற்றும் பொருள் உணர்வு சத்தியம் மற்றும் பிழையின் சந்ததியினருக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டுகிறது. மனித பிள்ளைகளை பற்றி அல்ல, கடவுளின் பிள்ளைகளை பற்றி பேசும்போது இயேசு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். அதாவது உண்மையும் அன்பும் உண்மையான மனிதனில் ஆட்சி செய்கின்றன. கடவுளின் சாயலில் உள்ள மனிதன் விழுந்து போகாதவன் மற்றும் நித்தியமானவன் என்பதை காட்டுகிறது. பாவம் செய்து ஆன்மீக ரீதியில் தொலைந்து போகும் ஒரு மனித ஆன்மா இருக்கிறது என்று நமக்கு பொதுவாக கற்பிக்கப்படுகிறது. அந்த ஆன்மா தொலைந்து போகலாம், ஆனால் அழியாமல் இருக்கலாம். ஆன்மா பாவம் செய்ய முடிந்தால் ஆவி ஆன்மா ஆவிக்கு பதிலாக மாம்சமாக இருக்கும். ஆன்மா என்பது மனிதனின் தெய்வீக கொள்கை, அது ஒருபோதும் பாவம் செய்யாது, எனவே ஆன்மாவின் அழியாத தன்மை. அறிவியலில் பாவம் செய்வது ஆன்மா அல்ல, பொருள் உணர்வுதான் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். மேலும் அது இழக்கப்படுவது பாவ உணர்வுதான், பாவ ஆன்மா அல்ல என்பதை கண்டறியலாம். இயேசு அலைகளின் மீது நடந்தார், கூட்டத்திற்கு உணவளித்தார், நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், பொருள் விதிகளுக்கு நேர் எதிரானவர். அவரது செயல்கள் அறிவியலின் நிரூபணமாக இருந்தன. பொருள் உணர்வு அல்லது சட்டத்தின் தவறான கூற்றுக்களை முறியடித்தன. நீங்கள் கூறப்படும் ஒரு சட்டத்தை மீறும் போது ஆபத்து இருப்பதாகச் சொல்கிறீர்கள். இந்த பயமே ஆபத்து மற்றும் உடல் ரீதியான விளைவுகளை தூண்டுகிறது. உண்மையில் ஒரு தார்மீக அல்லது ஆன்மீக சட்டத்தை தவிர வேறு எதையும் மீறுவதால் நாம் பாதிக்கப்பட முடியாது. ஆன்மா அழியாதது என்ற புரிதலால் மரண நம்பிக்கையின் சட்டங்கள் என்று அழைக்கப்படுபவை அழிக்கப்படுகின்றன. மேலும் மரண மனம் மனிதர்கள் இறக்கும் நேரங்கள், காலங்கள் மற்றும் நோய்களின் வகைகளை சட்டமாக்க முடியாது. கடவுள் சட்டமியற்றுபவர், ஆனால் அவர் காட்டுமிராண்டித்தனமான குறியீடுகளின் ஆசிரியர் அல்ல. எல்லையற்ற வாழ்க்கை மற்றும் அன்பில் நோய், பாவம் அல்லது மரணம் இல்லை. மேலும் நாம் எல்லையற்ற கடவுளில் வாழ்கிறோம், நகர்கிறோம், நம் இருப்பை கொண்டிருக்கிறோம் என்று வேதம் அறிவிக்கிறது. கிறிஸ்தவத்தின் கொள்கையும் ஆதாரமும் ஆன்மீக உணர்வால் பகுத்தறியப்படுகின்றன. அவை இயேசுவின் செயல்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. அவை அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்துதல், தீமைகளை விரட்டுதல் மற்றும் மரணத்தை அழித்ததன் மூலம் அழிக்கப்படும் கடைசி எதிரி அவர் பொருள் மற்றும் அதன் சட்டங்கள் என்று அழைக்கப்படுவதை புறக்கணித்தார் என்பதை காட்டுகிறது. ஆன்மாவும் அதன் பண்புகளும் என்றென்றும் மனிதன் மூலம் வெளிப்படுகின்றன என்பதை அறிந்த குரு நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். குருடர்களுக்கு பார்வையையும் காது கேளாதவர்களுக்கு கேட்கும் திறனையும் முடவர்களுக்கு கால்களையும் கொடுத்தார். இதன் மூலம் மனித மனங்கள் மற்றும் உடல்களில் தெய்வீக மனதின் அறிவியல் செயல்பாட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ஆன்மா மற்றும் இரட்சிப்பை பற்றிய சிறந்த புரிதலை வழங்கினார். இயேசு நோயையும் பாவத்தையும் ஒரே மெட்டாபிசிக்கல் செயல்முறை மூலம் குணப்படுத்தினார். மனிதன் ஆன்மாவிற்கு ஒரு பொருள் சார்ந்த வசிப்பிடம் அல்ல, அவனே ஆன்மீகவாதி. கடவுள் ஜடப்பொருளில் வாழ்கிறார் என்ற நம்பிக்கை சர்வதேய கொள்கைக்கு உட்பட்டது. ஆன்மா உடலில் இருக்கிறது, மனம் ஜடப்பொருளில் இருக்கிறது, நன்மை தீமையில் இருக்கிறது என்று கூறும் பிழை அதை சொல்லி அத்தகைய வார்த்தைகளிலிருந்து விலக வேண்டும். இல்லையெனில் கடவுள் தொடர்ந்து மனித குலத்திலிருந்து மறைக்கப்படுவார். மேலும் மனிதர்கள் தாங்கள் பாவம் செய்கிறோம் என்பதை அறியாமல் பாவம் செய்வார்கள். ஆவிக்கு பதிலாக ஜடப்பொருளை சார்ந்து இருப்பார்கள். நொண்டித்தனத்தால் தடுமாறுவார்கள், குடிபோதையில் விழுவார்கள், நோயால் விழுவார்கள். இவை அனைத்தும் அவர்களின் குருட்டுத்தன்மை. கடவுள் மற்றும் மனிதன் பற்றிய அவர்களின் தவறான உணர்வு காரணமாகும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயா? இந்த கட்டளையில் நிறைய விஷயங்கள் அடங்கும். வெறும் ஜட உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதும் கூட. கண்ணுக்கு தெரியாத கிறிஸ்து தனிப்பட்ட புலன்கள் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு புலப்படாதவராக இருந்தார். அதே சமயம் இயேசு ஒரு உடல் இருப்பாக தோன்றினார். கண்ணுக்கு தெரியாத மற்றும் காணக்கூடிய ஆன்மீக மற்றும் பொருள் நித்திய கிறிஸ்து மற்றும் மாம்சத்தில் வெளிப்படும் சரீர இயேசுவின் இந்த இரட்டை ஆளுமை எஜமானரின் பரமேறுதல் வரை தொடர்ந்தது. அப்போது மனித பொருள் கருத்து அல்லது இயேசு மறைந்துவிட்டார். அதே நேரத்தில் ஆன்மீக சுயம் அல்லது கிறிஸ்து தெய்வீக அறிவியலின் நித்திய வரிசையில் தொடர்ந்து இருக்கிறார். மனித இயேசு மரண கண்களுக்கு அவதாரம் எடுப்பதற்கு முன்பே கிறிஸ்து எப்போதும் செய்தது போல உலகின் பாவங்களை நீக்குகிறார். பொருள் முதல்வாதத்தின் ஆன்மீக எதிர்நிலையை கிறிஸ்துவின் வழியாக சத்தியத்தின் வழியாக கூட பகுத்தறிவதன் மூலம் மனிதன் தெய்வீக அறிவியலின் திறவுகோலால் மனித நம்பிக்கைகள் மூடிய சொர்க்கத்தின் வாயில்களை மீண்டும் திறப்பான். மேலும் அவன் வீழ்ச்சியடையாதவனாகவும் நேர்மையானவனாகவும் தூய்மையானவனாகவும் சுதந்திரமானவனாகவும் இருப்பான். அவனது வாழ்க்கையின் அல்லது வானிலையின் நிகழ்தகவுகளுக்கு பஞ்சாங்கங்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை அறிய மூளையியல் படிக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் மீது மனதின் கட்டுப்பாடு இனி ஒரு திறந்த கேள்வி அல்ல, ஆனால் நிரூபிக்கக்கூடிய அறிவியல். இயேசு நோய் மற்றும் பாவத்தை குணப்படுத்துவதன் மூலமும் மரணத்தின் அடித்தளங்களை அழிப்பதன் மூலமும் தெய்வீக கொள்கையையும் அழியாத மனதின் சக்தியையும் விளக்கினார். உண்மைக்கு ஆரம்பம் இல்லை. தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மா. அது மனிதனுக்கு எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை, அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவனது அதிகாரம் ஆன்மீக சட்டங்களில் உயர்ந்த மனச்சட்டத்தில் உள்ளது. உண்மையானதும் நித்தியமானதுமானதை பற்றி கற்றுக்கொள்வோம். மேலும் ஆவியின் ஆட்சிக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு இழுக்கப்படவோ அல்லது என்றென்றும் காணப்படவோ முடியாத உலகளாவிய நல்லிணக்கத்தின் ஆட்சி மற்றும் ஆட்சிக்கு தயாராவோம். பரலோக இராச்சியம், தெய்வீக அறிவியலில் நல்லிணக்கத்தின் ஆட்சி, தவறாத நித்தியமான மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதின் உலகம், ஆன்மா உயர்ந்ததாக இருக்கும் ஆன்மாவின் சூழல். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.